அதை அனுபவமாக கண்டவர்கள் ரொம்ப இந்த கூட்டங்களுக்கு எல்லாம் வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த விளக்கங்கள் எல்லாம் ஆதிசங்கர் பெருமான் தருகிறார். இந்த விஞ்ஞான நோக்கம் அந்த காலத்தில் இருந்திருந்தது. ஆதிசங்கர் பெருமான் அவருடைய காலை வகுப்புல உபனிஷதங்கள்ல நிறைய உதாரணங்கள் எடுத்து சொல்லுவார். அதுல ஒரு உபனிஷத்துலன்னு சொல்லுவார், ஒரு பிள்ளை குருகுல வாசம் செய்து கொண்டிருந்தான். அவன் அங்கே படிப்பு படித்து கொடுத்திருந்தான். தினம் காலையிலே கானகத்துக்குள்ளாக செல்வான், பிறகு நதிக்கரைக்கு செல்வான், பிறகு வந்து பாடம் தொடங்கும் என்ற நேரத்துல அவன் நதிக்கரைக்கு போகின்றபோது, ஆற்றங்கரைக்கு போகின்றபோதோ ஒரு சிறிய மான்குட்டி அவனிடம் வரும். கொஞ்சம் பசும்புல்லை எடுத்து அதற்கு உணவாக கொடுப்பான். அவன் அங்கே சிறந்தான விளையாடி கொண்டிருக்கும், பிறகு வந்து வகுப்புக்கு வந்து விடுவான். பசும்புல் என்று பச்சையான புல்லை பசும்புல் என்று சொல்லுகிறோம். பசும்புல் என்று சொல்ல வேணும், பசும்பால் என்று சொல்லக்கூடாது. பசுவினுடைய பால், பசுவின் பால் என்று சொல்ல வேண்டும், அல்லது பசுப்பால் என்று சொல்ல வேண்டும். பசும்பால் என்றால் பச்சையான பால் என்று ஆகிவிடும். தமிழிலே இலக்கணம் தெளிவான இலக்கணமாக இருக்கிறது. அதெல்லாம் இவன் பசும்புல் தினமும் கொடுப்பான், மான் சாப்பிட்டு விட்டு விளையாடி கொண்டிருக்கோம். ஒரு நாள் வருகிறான், அந்த ஆற்றங்கரையில மான் படுத்திருக்கிறது, உறங்கி கொண்டிருக்கிறது. பிள்ளை தட்டி பார்க்கிறான், எழுந்திருக்கவில்லை. தண்ணீர் தெளிக்கிறான், எழுந்திருக்கவில்லை. இன்னொரு பெரிய பிள்ளையிடம் கேட்கிறான், இது தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க மாட்டேங்குது, கொஞ்சம் நீ எழுப்பி கூட. இந்த பெரிய பிள்ளை வந்து பார்க்கிறான், இது மீளா தொழில ஆழ்ந்து விட்டது, நீ இதை எழுப்பிட இயலாது. இந்த பிள்ளையிடம் சொல்கிறான், அப்படி என்றால் என்ன? இந்த மான் மரணம் அடைந்து விட்டது, இறந்து போய்விட்டது. மரணமா அப்படி என்றால் நான் இந்த பிள்ளை கேட்கிறான், அத்தனை ஜீவன்களுக்கு மரணம் உண்டாகும் ஒரு காலகட்டத்தில், நமக்கும் உண்டாகும். தேவரத்திலிருந்து ஆறு அறிவு உள்ள மந்தன் வரை இந்த மரணம் இருக்கிற இந்த பெரிய வகுப்பு பிள்ளை சொல்லுகிறான், ஆக இந்த மானை இப்போது நாம் புதைக்க ஏற்பாடு செய்துவிட்டு நம்ம ஆசிரமம் திரும்பலாம் என்று சொல்லுகிறான். பிள்ளைக்குள் கேள்வி வந்து விட்டது, உயிர் பெறுகிறது, நாம் இறந்து போவோம் என்று சொல்கிறார்களே, இந்த உயிர் என்ன? ஆக இறந்து போவேன் என்றால் அதற்காகவா பிறந்து வந்தேன்? இந்த கேள்விகள்லாம் உள்ளத்தில் குமைந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பிள்ளையின் வீட்டில் இருந்து ஒரு தாக்கியது வந்தது. தந்தையிடமிருந்து அவர் யாகம் செய்வதாக இருந்தார். அந்த யாகத்திற்கு பிள்ளை வர வேண்டும். யாகம் எதற்காக செய்கிறார்கள் என்றால், லோக நன்மை கருதியோ தனக்கு ஏதேனும் வேண்டுபட்டிருக்கிறதையோ ஒரு வகைப்பட்ட யாகம் இருந்தது. இவர் செய்து கொண்டிருந்தது தனக்கு ஒரு புகழும் நல்ல அதிகாரம் எல்லாம் வர வேண்டும் என்பதற்காக இவர் தந்தை யாகம் தொடங்கியிருந்தார். யாகத்தினுடைய ஒரு அம்சம், இருந்த பொருள் அத்தனையும் கொடுத்து விட வேண்டும். அப்போ இதெல்லாம் ஆஸ்தி என்று சொன்னால், ஆநிறை பசு கால்நடை தான் இருக்கும், கறவை மாடுகள், இன்னொன்று நெல் இழுக்கும். அவர் யாகத்தை தொடங்கி விட்டார். பெரியவர் நெல் களஞ்சியத்தில் இருந்த நெல்லையும் அழுத்து மற்றவர்களுக்கு தானமாக வழங்க தொடங்கினார். மந்திரச்சாடனம் செய்து செய்து வழங்கிக் கொண்டே இருக்கிறார். பசுக்களையும் வழங்கி கொண்டே இருக்கிறார். ரெண்டாண்டு காலம் தொடர்ந்து வறட்சி இருந்தது, பசுக்கள் எலும்பும் தோலுமாக இருந்தன. அந்த பசுக்களை வழங்கி கொண்டிருந்தார். பிள்ளை பார்த்து கொண்டே இருந்தான், இது உண்மையிலே தானமாகாதது, இந்த பசுக்களை ஓட்டி சென்றார்கள் என்றால் வாங்கி கொண்டு போகக்கூடியவர்கள் இது பால் தராது, நோய் நடிக்கு உள்ளாகும், அவர்களுக்கு செலவினத்தை எல்லவா கொடுக்கிறோம், அவர்கள் நொந்து கொள்வார்களே, என் தந்தையை நொந்து கொண்டால் அந்த பாதிப்பு அவருக்கு வருமே. அந்த அளவுக்கு பிள்ளைக்கு தெரிந்திருந்தது கற்றகல்வி. பாதிப்பு அவருக்கு வருமே, நான் அவருடைய மகன் என்று ஆகி போனேனே, எனக்கு அது வரும் இல்லையா, நான் அவருக்கும் சேர்த்து ஏதேனும் பிராயசித்தம் செய்ய வேண்டுமே எண்ணினான். பிறகு எப்படி செய்வது சிந்தித்து பார்த்தால், என் தந்தையிடம் வேறு எதுவுமே இல்லை, இந்த எலும்புந்தோதுமான பசுக்கள் தான் இருக்கின்றன, கொடுத்து கொண்டு இருக்கிறார். நான் தடகாத்திரமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னை யாருக்காவது தானமாக வழங்கிவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நான் பணிவிடை செய்வேன், சேவை செய்வேன் அவர்கள் இல்லத்தில். அப்படி செய்து தந்தை செய்யக்கூடிய பாவ செயலுக்கு ஈடு செய்யலாமே இவனுக்கு தோன்றியது. தந்தை ஒரு பிள்ளையை வழங்கிவிட முன்னூறு வர, ஆக ஏதேனும் ஒரு திட்டம் கையாண்டு நம்மை வழங்கிட செய்ய வேண்டும். பிள்ளை எண்ணிக்கொண்டு தந்தையிடம் வந்து சேர்கிறான். அவர் தானம் செய்து கொண்டிருக்கிறார் பசுக்களை. அப்பா, யாருக்கு என்னை கொடுக்க போகிறீர்கள் தானமாக என்று கேட்டான். தந்தை எண்ணினார், மகனே என் தானத்தை ஈகை கேலி செய்கிறானே என்று. அடுத்து மீண்டும் கேட்டான் அந்த கேள்வி, பதில் சொல்லாது இருப்பதுக்கிண்டு, என்னை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள்? அவருக்கு சின்ன அதிகாரத்தை கொண்டு வந்தது. இதுல ஒரு குறிப்பு என்னன்னு சொன்னால், என்ன யாகி யாகியங்கள் செய்தாலும் சின்னத்தை இவராலே வெல்ல முடியவில்லை, ஞானம் இல்லாத காரணத்தில் சின்னத்தை இவர் வென்றார் இல்லை என்ற குறிப்பு இங்கே உபநிஷதம் தருகிறது. இரண்டாவது முறை கேட்டான். அவர் எண்ணினார், என் பொறுமையை சோதிக்கிறானே என் மகனே, இத்தனை பேர் முன்னாலே இப்படி கேட்கிறானே, அவர்கள் ஏளனம் செய்கிறார்களே என்ன என்று. மூன்றாவது முறையாக கேட்டு வைத்தான், அப்ப என்னை யாருக்கு தானம் செய்ய போகிறீர்கள்? சின்னம் வெடித்தது இவருக்கு, உன்னை தானே, உன்னை யமனுக்கு தானம் கொடுக்க போகிறேன் சொல்லிவிட்டார். தவ வலிமை மிகுந்த நிலை மகனை குறித்து சொல்லிவிட்டார். உயிரிழப்பு பிறந்தது, பிள்ளை புறப்பட்டு விட்டார் யமலோகம் நோக்கி. அங்கே யம தர்மராஜன் வெளியூர் சென்றிருந்தான், வெளிநாடு சென்றிருந்தான். மூன்று நாள் அந்த வாயிலில் நின்று கொண்டிருக்கிறான் பிள்ளை. அங்கிருந்தவர்கள் கணக்கு புத்தகம் கம்ப்யூட்டர் எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். பிள்ளை பெயரை இங்கே தட்டி பார்த்தார்கள். அவன் பெயர் அங்கே இல்லை, ஒரே காலத்துல வரவில்லை அவன், இப்போது அவன் காலமாகவில்லை, என்ன அவர்கள் இருந்ததை கவனிக்கவில்லை, நிற்க வைத்து விட்டார்கள். யம தர்மராஜன் வெளியே சென்றிருந்தான். அப்போ இதெல்லாம் காஷ்மீரிலே படுகொலை, அசாமிலே படுகொலை என்று அத்தனை உயிர்களும் கட்டி மைத்து வர வேண்டாம் என்று தூதுவர்கள் என்ன செய்வார்கள், சம்திங் வாங்கி கொண்டு விட்டு விடுவார்கள். எனவே இவனை நேராக மேற்பார்வை பார்த்துவிட்டு மூன்று நாள் கேம்பில் இருந்துவிட்டு திரும்பி வருகிறான். சோர்ந்து போய் வருகிறான் தன்னுடைய வாகனத்தில். பிள்ளை நின்று கொண்டிருக்கிறான், அவன் வணங்கி நிற்கிறான். எதற்காக வந்தாய் என்றால், உன்னை சந்தித்து சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு போக வந்தேன். எவ்வளவு நாளாக கற்றுக்கொண்டிருக்க? 3 நாட்களாக கற்றுக்கொண்டு இருக்கிறேன். 3 நாட்களாக உனக்கு தங்கும் இடம் அளித்து உணவு யாரும் கொடுக்கவில்லையா? இல்லை ஐயா, யாரும் கொடுக்கவில்லை, இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். உடனே கம்பதுரம் மறைஞ்சு அழைத்து சென்று உணவு கொடுப்பதற்கும் தங்கும் இடத்திற்கும் ஏற்பாடு செய்து விடுகிறான். அப்பொழுதோ யமதர்மன் உள்ளத்திலே ஒரு குரல் ஒலிக்கிறது, இயற்கையின் குரல். தன்னை நாடி வந்த ஒரு அதிதிக்கு உணவோ இருப்பிடமோ கொடுக்காதவனுடைய நற்செயல்கள் பயனத்தனியும் அவனிடமிருந்து பறிக்கப்படும். யமன் கதி கலங்கி போனான். இயற்கை விதி இப்படி ஆகிவிட்டது. அவன் பொறுப்பு இல்லை என்றாலும் அவன் பரிபாலனத்திலே இப்படி நடந்து விட்டதே. உடனே பிள்ளையிடம் கேட்பான், இப்படி ஒரு தீங்கு நடந்து விட்டது, துன்பம் நடந்து விட்டது, இதுக்கு நான் ஒரு பராயசித்தம் செய்தாக வேண்டும். பிள்ளை, 3 நாள் நீ காத்து கொண்டிருக்கிறாய் பசியோடு, 3 வாரம் உனக்கு தரப்போகிறேன். நான் நீயாக அந்த வாரத்தை வாங்கி கொண்டு விடு. அந்த வகையில நான் விடுதலை பெறுகிறேன் இந்த பாவத்திலிருந்து. முதல்ல இந்த பிள்ளை கேட்கிறான், என்னை இழந்து விட்ட காரணத்தாலே அகாலமாக என்னுடைய தந்தை மிகவும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார். அவர் சோகம் மாற வேண்டும். அதுதான் கேட்டான். யமதர்மராஜன் சொன்னான், உன் பெயர் என் பட்டியலில் இல்லை இப்பொழுது. ஆக உன்னை இங்கே நான் வைத்திருக்க இயலாது. சகல சம்பத்துக்களும் கொடுத்து உன்னை உலகுக்கு அனுப்பிவிட போகிறேன். உன்னை கண்டதும் உன் தந்தையின் சோகம் மாறிவிடும். முதல் வரம் தெரிந்தது. 2வது பிள்ளை கேட்கான், உலகத்தில் உள்ள மக்கள் பெரும்பாலும் குறிப்பிட்ட காலம் தான் வாழப்போகிறார்கள். ஆனால் உணவுக்காகவே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ தீங்கு செய்கிறார்கள். நிலத்தை வளைத்து போட்டுக் கொள்கிறார்கள். பிறர் பொருளை களவாடுகிறார்கள். எத்தனையும் செய்கிறார்கள். உணவுக்காக புடி அலைய வேண்டுமோ மனிடனான் அவன்? இது பற்றி ரகசியம் அது. உணவை குறுகிய காலத்திலேயே அவன் பெற்றுக்கொண்டிடக்கூடாதா? யமதர்மராஜன் சொல்லுவான், ஒருவன் கிடைக்கக்கூடிய போஷாக்கானது அவன் குண்ணக்கூடிய உணவின் அளவில் இருந்து இல்லை பிள்ளாய். சில சுரப்பிகள் இருக்கின்றன உடல் அமைப்புல. அந்த சுரப்பிகள் அந்த உணவை போஷாக்காக மாற்றுகின்றன. அந்த சுரப்பிகளை கைவரிசம் கொண்டு வர்றதன் மூலம், உன்னுடைய ஆக்கியை கொண்டு வர்றதன் மூலம் குடிக்கக்கூடிய உணவையே ஓரளவு போஷாக்காக மாற்றிக்கொண்டிட முடியும். அப்பொழுது குறைவான உணவே போதுமானது. அதை இந்த சக்தியை உனக்கு நான் தருகிறேன். அந்த விஞ்ஞானத்தை உனக்கு நான் கொடுத்து விடுகிறேன். நீ குறைந்தோட உணவு உட்கொண்டாலும் உனக்கு ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். இந்த யோகமானது உன் பெயராலேயே உலகத்திலே வழங்கட்டும் என்று ஒரு வரத்தை கொடுத்து விடுகிறான். சரி, அவசரமாகிறது. அவனுடைய பேஜர் அதற்குள்ளாக யமதர்மராஜனுக்கு அடிக்கிறது. வேற எங்கேயோ படுகொலைகள் நிகழ்கின்றன, வர வேண்டும் என்பதாக அவன் சொல்ல, அவசரமாக நான் சொல்ல வேண்டும், 3வது வரத்தை சீக்கிரமாக கழு, உன்னை அனுப்பி வைத்து விட்டு நான் என் பணிக்கு போகிறேன். பிள்ளை கேட்கிறான், உலகத்தில் உள்ளவர் பெரியவர்கள் எல்லாம் கூட சொல்கிறார்கள் மரணம் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி என்பதாக. வேறு சிலர் சொல்கிறார்கள் மரணத்துக்கு பின்னால் வாழ்க்கை தொடர்கிறது என்று. இதன் உண்மை என்னை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் ஐயனே. யமதர்மராஜன் அதிர்ந்து போனான். சிறுபிள்ளை இந்த கேள்வியை கேட்டு வைத்தானே. அவன் சொல்லுவான், இது கடவுளர்களும் அறியாத ரகசியம் அப்பா, நீட்லே பிரவேசிக்காதே என்று சொல்லி அங்க ஒரு வீடியோ செட் கொண்டு வந்து நல்ல நிறைய உலக இன்ப காட்சிகள் எல்லாம் போட்டு காட்டுகிறான். நீ இள வயதிலே இருக்கிறாய், இளைஞனாக போகிறாய், சிறுபிள்ளையாக இருக்கிறாய். இப்போதோ இத்தனை இன்பங்களும் உனக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறேன். நான் இதையெல்லாம் வாங்கி கொண்டு இந்த கேள்வியை விட்டு விடு. பிள்ளை சொல்லுவான், நீ எத்தனை இன்பங்கள் எனக்கு கொடுத்தாலும் இளமை ஒரு இடத்துல இல்லாததாகி போகும். அந்த நேரத்துல இன்ப நாட்டம் உள்ளத்துல இருக்கும். ஆனால் இந்திரியங்கள் ஈடுகொடுக்காது. மனத்திலே உள்ளத்துல இன்ப நாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இழுபறி நிலையிலே என் வயோதிகம் வந்துவிடும். எனக்கு அழிந்து போகக்கூடிய இன்பங்களை நான் வேண்டவில்லை ஐயனே. நான் கேட்ட கேள்விக்கு விடை வேண்டும், எனக்கு ஞானம் வேண்டும். யமதர்மராஜன் கண்டுகொண்டான், இவன் தகுதியான சாதகன் தான் என்று. இப்போ சொல்ல தொடங்குகிறான் யமதர்மராஜன். ஒரு ரதம் இருக்கிறது. அந்த ரதத்துல 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. அந்த 5 குதிரைக்கு ஓட்டி செல்ல ஒரு கடிவாளம் இருக்கிறது. எழுத்துக்கொண்டு வர சாரதி ஒருவன் இருக்கிறான். ஆக அந்த உடல் அமைப்பு தான் ரதம். இவன் சொல்லுகிறான் யமதர்மராஜன், 5 குதிரைகள் தான் 5 புலன்கள், கடிவாளம் தான் மனம், சாரதி யார் என்று சொல்லு பிள்ளை. பிள்ளை சொல்லுகிறான், நான் தான் இந்த சாரதி. நீ சாரதி இல்லை, நீ எஜமானன். உன்னுடைய பயணத்திற்காக இந்த ரதம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. நீ உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். அறிவுதான் சாரதி. சரி, ரதம் தன் பயணத்தை நோக்கி தொடங்கிவிட்டது. எஜமானர் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று சேர வேண்டும். அப்போ இது என்ன செய்கிறது? ஓர் இடத்திலிருந்து நல்ல இதமான காற்று, தென்றல் காற்று வீசுகிறது. சர்மம் என்ற குதிரை என்ன செய்கிறது? பாதையை விட்டு விலகி ரதத்தை அந்த திசையிலே இழுக்கிறது. மனம் இன்ப நாட்டத்திலே இருக்கிறது. அதன் காரணமாக கடிவாள மனம் தளர்ந்து போகிறது. அறிவுக்கு சக்தி இல்லாத இருக்கின்றது. அறிவு அந்த தட்டிலே உட்கார்ந்திருக்க தேர்த்தட்டிலே கடிவாளத்தை இழுத்து பிடிக்கவில்லை. ஆக அந்த குதிரையின் இழுத்து இழுப்புக்கு ரதம் போகிறது. பாதையை விட்டு விலகி ஒரு திசையிலே போகிறது. இந்த நேரத்தில் இன்னொரு திசையிலிருந்து இனிய சங்கீதம் கேட்கிறது. அடுத்த குதிரை, அது காது என்ற குதிரை, அது இந்த இசையை கேட்டு மயங்கி போய் அந்த திசையிலே ரதத்தை இழுக்கிறது. இப்பொழுது அரிய காட்சி ஒன்று கண்முன்னாலே தென்படுகிறது. கண் என்ற குதிரை அந்த திசையிலே இழுக்கிறது. இப்படி ஒவ்வொரு பலரும் ஒரு திசையில இழுக்கின்ற நல்ல வாசனை வருகிறது. ஒரு இடத்துல ஒரு நந்தவனத்தில் நுறக்கூடியதாக இருக்க வேண்டும். மூக்கு என்ற குதிரை அந்த திசையில இழுக்கிறது. பிறகு சுவையான உணவு சமைக்கிறார்கள், அந்த வாசனை வருகிறது. நாவு என்று குதிரை ஈரஞ்சொட்ட தொடங்குகிறது, அது அந்த திசையிலே தேர இழைக்கிறது. ராஜபாதையிலே தொடங்கி தீரானது, அங்கே போனது, இங்கே போனது, இப்படி சுற்றி சுற்றி வந்து மீண்டும் கிட்டத்தட்ட புறப்பட்ட இடத்திற்கே வந்து விட்டது. ஆக இந்த நிலை தான். இப்ப இது என்னவாகும், ரதம் ஆடி விடும் இல்லையா, பயணமும் தொடரவில்லை, ரதமும் அங்குமும் இழுக்கப்பட்டது, தேரானது ஆடி போகிறது. ஒரு காலத்துல தேர் இனி பயணத்திற்கு உதவி ஆகாது என்ற நிலை வந்து விடுகிறது. எஜமானருக்கு பயணம் முடிந்தாக வேண்டுமே, இந்த எஜமானர் என்ன செய்வார், தேரை விட்டு இறங்கி இன்னொரு தேரில் ஏறிக்கொண்டு அவர் பயணம் தொடர வேண்டும். அது போலவே தான் உடல் பாண்டம் தாங்க முடியாது என்றான பிறகு உயிரார்ந்து உடலை விட்டு வெளியேறி விடுகிறது. அது சந்ததி தொடர்ந்து கொண்டே போகிறது, உயிர் தன் பயணத்தை முடித்திட வேண்டும். இதுதான் மரண ஜனனத்தின் ரகசியம் பிள்ளாய், இப்ப நான் அறிந்து கொண்டு விட்டாயினே. ஆனால் ஆறாவது அறிவு மனிதனுக்கு இருக்கின்ற காரணத்தாலே ரெண்டு வழி அவனுக்கு இருக்கிறது. நான் முதல்ல சொன்ன வழியானது பிரவிருத்தி மார்க்கம் என்பதாகும். உலகையில் மனதை பறிக்கொடுத்து விட்டு அந்த திசையிலேயே அந்த சாரதி அறிவானது செல்கிறது. ரெண்டாவது என்ன செய்ய வேண்டும், அறிவு தன் ஆட்சிக்கு வருகிறது, தேர்தட்டில் இருக்கக்கூடிய அறிவானது ஆட்சிக்கு வருகிறது. ஆக அங்கே சர்மம் என்ற குதிரை ஒரு திசையில இழுக்கிறது ரதத்தை. இந்த அறிவு என்ன சொல்லுகிறது, நான் அந்த கடிவாளத்தை பிடித்து இழுக்கிறது, ஓரளவு உனக்கு நான் இடம் கொடுக்கிறேன், அதற்கு முன்னால் இடம் கொடுக்க மாட்டேன், பயணம் தொடர வேண்டும், சிறிது நேரம் இன்ப அனுபவத்தில் ஈடுபட்டு விட்டு வந்துவிடு. அப்படியாகத்தானே ஒவ்வொரு புலனுக்கும் உத்தரவு போடுகிறது அறிவு மனத்தின் வாயிலாக. ஆங்காங்கே குதிரைகளை பிடித்து இழுக்கிறது. இன்ப அனுபவத்துக்கும் தடை இல்லை இந்த நேரத்தில், அதே நேரத்தில் ரதமும் பாதையிலே சென்று கொண்டே இருக்கிறது. இதுதான் நிவர்த்தி மார்க்கம் பிள்ளாய். ஆறாவது அறிவு இருக்கக்கூடிய மனிதன் பிரவிருத்தி மார்க்கத்தையும் மேற்கொள்ளலாம், நிவர்த்தி மார்க்கத்தையும் மேற்கொள்ளலாம். எதை மேற்கொள்ளுகிறான் என்பது அவனுடைய சொந்த பொறுப்பிலே விட்டு போனது. இதுதான் ஞானத்தினுடைய ரகசியம் பிள்ளாய். பிள்ளை அறந்து கொண்டு விட்டான். பிறகு வந்து உலகத்துக்கு திரும்பி வந்தான், ரொம்ப உண்மைகளை எடுத்து சொன்னான் என்பது கதோபனிஷதம் சொல்லுகிறது. நசிகேதஸ் அந்த பிள்ளையுடைய பேர் நசிகேதஸ் என்பதாகும். இந்த விளக்கத்தை ஆதிசங்கர் பகவான் வகுப்பிலே கொடுப்பார். இப்போ நான் விஞ்ஞான ரீதியாக சில சொற்றொடர்களை சேர்த்திருக்கிறேன், அதுக்கு அங்கேயே இருக்கின்றதே அந்த கடவுபுருஷத்திலேயே அந்த குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றனவே, சொல்கள் புதிதாக வந்திருக்கிறதும் சேர்த்துக் கொள்கிறோம், அவ்வளவுதானே. இப்படி அரிய இலக்கியத்தெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஏன் நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம், அதான் ஆதிசங்கர் வர்மா சொல்லுவார். அவர் எப்பொழுதாவது துன்பப்பட்டாரா, துன்பப்பட்டது கிடையாது. எப்பொழுதாவது உணர்ச்சி வயப்பட்டு சின்ன வயப்பட்டு ஏதேனும் வந்ததா குறிப்பு இருக்கிறதா, கிடையவே கிடையாது. எனவே தான் ஆதிசங்கர் வர்மா ஆற்றல்களும் நமக்கு சாந்தம் கொடுக்கக்கூடியது என்று கண்டேன் நான்.